தானனை முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நயினேனை பொருட்படுத்து வானனை வந்ததில் கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஓர் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. நம பார்வதி பதை மகாதேவ சிவனே செல்வர்களே, இன்னைக்கு நாம் தினந்தோறும் பாடுகின்ற ரெண்டு பாடல்கள். ஒரு பாடலுக்கு குரு மரபு வாழ்த்துன்னு பேர், இன்னொரு பாடலுக்கு மங்கள வாழ்த்துன்னு பேர். இதனுடைய உண்மையான பொருளை நாம் தெரிந்து கொண்டால் சைவ சித்தாந்தத்தை பற்றியும் பல செய்திகளை இங்கே தெரிந்து கொள்ளலாம். ஆக இன்றைக்கு திருக்கைலாய பரம்பரை என்கின்ற ஒரு தலைப்பிலே சிந்தித்தால் பல செய்திகளை நாம் தொகுத்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவே திருக்கைலாய பரம்பரை என்பதை சிந்திப்பதற்கு முன்னால் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கைலாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கைலாயம்னா என்ன? இப்பொழுதெல்லாம் கைலாய யாத்திரைன்னு போறாங்க. கைலை மணின்னு ஒரு பட்டம் வேற போட்டுக்கிறாங்க, கைலாய யாத்திரை. அவன் ஹஜ் யாத்திரை போயிட்டு வந்தா ஹாஜியார்னு போட்டான் இல்லையா? அது கிறிஸ்தவர்கள் பெத்லகேமுக்கு போயிட்டு வர்றத ஒரு பெரிய யாத்திரையாக கருதுகிறார்கள். நாமளும் கைலாயத்துக்கு போயிட்டு வந்தா கைலை மணி அப்படின்னு போட்டுக்கிறோம். ஆக இந்த கைலாயம் என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பூலோகத்திலே அவதாரம் செய்வதற்கு முன்பாக கைலாயத்திலே தொண்டு செய்து கொண்டு இருந்தார். அப்பொழுது அவருடைய பெயர் ஹால ஹால சுந்தரன். ஆகவே அவர் கைலாயத்திலிருந்து வந்தார், மறுபடியும் கைலாயத்துக்கே போயிடுறார். வெள்ளை யானையிலே ஏறி கைலாயத்துக்கு சென்றார். அதான் நான் பாடின பாட்டு. அப்படியானால் சுந்தரமூர்த்திகள் சாமிகள் தொண்டு செய்து கொண்டிருந்த கைலாயம், திரும்ப போன கைலாயம் எது? ஒரு கேள்வி. இந்த கைலாயத்தை பற்றி பல செய்திகள் வருகின்றன திருமுறைகளிலே. அப்பர் சுவாமிகள் காசியிலே இருந்து வடநாடு யாத்திரை போனார். காசி வரைக்கும் அடியார்களோடு போனார். காசிக்கு அப்புறம் அடியார்களை நிறுத்திவிட்டு தான் மட்டும் சென்றார் என்று ஒரு வரலாறு வருகிறது. அப்புறம் கைலாயத்துக்கு உடலெல்லாம் தேயும்படியாக, எலும்புகள் எல்லாம் தேயும்படியாக, ரத்தம் எல்லாம் கொட்டும்படியாக நடந்து சென்றார். ஊர்ந்து சென்றார், முதல் நடந்து சென்றார், அப்புறம் ஊர்ந்து சென்றார், அப்புறம் உருண்டு சென்றார். போயிட்டே இருந்தார், சாமி காட்சி புரியல வரையும் போயிட்டே இருந்தார். அப்படியானால் அந்த அப்பர் சுவாமிகள் நடந்து சென்ற கைலாயம் எது? காரைக்கால் அம்மையார் கைலாயத்திற்கு தலையாரை நடந்து சென்றார், பேர்வழியை முட்டு சென்றார். படிக்கிறோம், ஔவையார் விநாயகர்களை ஊதி கைலாயத்துக்கு போனார் ஒரு செய்திவர். திருமூலர் கைலாயத்திலிருந்து வந்தார். பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணம் கைலாயத்தில் நடந்தது. மெய்கண்ட தேவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய பரஞ்சோதி மகாமுனிவர் கைலாயத்திலிருந்து புதிய மலையை நோக்கி செல்லுகின்ற வழியிலே தான் மெய்கண்டாருக்கு தீட்சை பண்ணி வச்சார். அப்படியானால் எத்தனை இந்த கைலாயம் தான், இந்த இமயமலையில் இருக்க கைலாயம் தான் நம்ம கைலாயமா? இப்பொழுது நாம் கைலாயம் என்று சொல்லிக்கொண்டு அந்த கைலாயம் இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை, அது வேற, அது வேற நாட்டுக்கு சொந்தமா இருக்குது இப்ப அந்த இடம். ஆகவே இந்த கைலாயம் தான் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடமா என்று நமக்கு ஒரு ஐயம் வருகிறது. அப்படியானால் இந்த இடத்தை நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால், கைலாயம் என்பது மூன்று வகை கைலாயம் இருக்கிறது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தது இந்த இமயமலையிலுள்ள கைலாயத்தில் இருந்து இல்லை, ஆனால் அப்பர் சுவாமி நடந்தது இந்த இமயமலையிலுள்ள கைலாயம் தான். விநாயகர்கள் பாடி ஔவையார் போன கைலாயம் அது வேற கைலாயம். பார்வதி கல்யாணம் நடந்த கல்யாணம், பார்வதினு ஏன் பெயர் வந்தது? பார்வதினு ஏன் பெயர்? பர்வதராஜனுடைய மகள், பர்வதராஜனுடைய மகள் பார்வதி. இந்த பார்வதியை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தார் அமெரிக்க சுவாமி, மவுண்டன்ஸ் டாட்டர் அப்படின்னு போட்டார். அப்படிதான் டிக்ஷனரி போட்டிருக்க பார்வதி, தமிழ் சொல்லிருக்கிற இங்கிலீஷ் போட்டிருக்க ரொம்ப அருமையா இருக்கு. பார்வதி மவுண்டன்ஸ் டாட்டர் அப்படின்னு. அப்படியானால் அந்த பார்வதி என்ன பர்வதராஜன் யார எந்த நாட்டை ஆண்டான்? இந்த பர்வதராஜனுடைய மகள் தான் பார்வதி. அந்த பர்வதராஜன் எந்த நாட்டை ஆண்டார்? இதுல ஒரு சந்தேகம் வருது. இந்த புராணங்களையும் சாஸ்திரங்களையும் போட்டு குழப்பறதுனாலதான். அப்படியானால் அதான் சொன்னாங்க பெரியவங்க, இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாத்திரம் தோத்திரம் புராணங்கள் இந்த மூன்றிலையும் தெளிவிருக்கணும். அப்பதான் ஆராய்ச்சி பண்ண முடியும். இன்னைக்கு புராணத்தை ஆராய்ச்சி பண்றவங்க போனா எப்படி ஆராய்ச்சி பண்றானா, சாத்திரத்தையும் தோத்திரத்தையும் தூக்கி வச்சுட்டு தான் புராணத்தை எழுதுறான். அது அந்த பர்வதராஜன் யாருன்னு கேட்டா இமயமலையினுடைய அதிதெய்வம். இந்த இமயமலைக்கு ஒரு அதிதெய்வம் இருக்கு. அவன் நம்மள மாதிரி ஒரு நாட்டு ஆளல. இந்த இமயமலையினுடைய அதிதெய்வம் பர்வதராஜன். அவளுக்கு மகனாக வந்தாள் பார்வதி. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தது இந்த கைலாயம் இல்லைன்ட்டீங்க. அது இமயமலையில உள்ள கைலாயம் கிடையாது, திருமலை சிறப்பு. எடுத்தவொடனே பெரிய புராணத்துல அதுதான் திருமலை. நமக்கு திருமலைன்னு சொன்னா கைலாயமலை தான். ஆனா இப்ப திருமலை திருப்பதி தேவஸ்தானம்னு வேற ஒண்ணு போட்டுட்டு இருக்கான். நமக்கு வந்து திருமலைன்னு சேர்த்தார் எதை சொல்றார்? இந்த திருப்பதியை சொல்லல. அது அவர் சொல்லுவது கைலாயத்தை தான் திருமலைங்கிறார். திருமலை சருக்கம் எடுத்தோடனே. அப்படியானால் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக நமக்கு ஒருவர் விளக்கி இருக்கிறார். அவர் பாம்பன் சுவாமிகள் இதை தெளிவாக விளக்கி இருக்கிறார். இமயமலையில இருக்கக்கூடிய கைலாயம் பூலோக கைலாயம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இமயமலையில் இருக்கக்கூடிய கைலாயம் இருக்கே, அதுவும் கைலாயம் தான். அதுக்கு பேரு பூலோக கைலாயம். அப்புறம் மேருமலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மேருமலை வேற இமயமலை வேற தெரிஞ்சுக்கணும். இமயமலையை மேருமலை என்று சொல்வது உபச்சாரம், அவ்வளவுதான். உண்மையான மேருமலை இமயமலை இல்லை. நம்ம கண்ணுக்கு தெரியற மலை இமயமலை. கண்ணுக்கு தெரியாத மலை ஒன்று இருக்கு. அது எந்த கண்ணுக்கு தெரியும்னா, யோக காட்சிக்கு மட்டுமே தெரியக்கூடிய மலை ஒன்று இருக்கு. சிவ யோகிகள் கண்ணுக்கு மட்டும் தெரியும், சிவயோகம் பயில்கின்றவர்களுக்கு மட்டும் தெரியும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா அதுதான் ஒரு மலை, மேரு மலை. சரி, சிவபெருமான் வில்லாக ஒழித்தாரே, வில்லாக வந்து எந்த மலையை வளர்ச்சார் அப்படின்னு கேட்டா இமயமலைன்னு சொல்லல, மேரு மலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது சிவஞான கோபத்திலே வருது இல்லையா, மலை வில்லார். மலையை இல்லாத உடையவர்னு வச்சுக்கலாம், மலையை இல்லாமல் செய்தவர் வச்சுக்கலாம் இல்லையா சாமி. அப்ப சிவபெருமான் வில்லாக வளைத்தது எந்த மலை என்றால் மேருமலை. அந்த மேருமலைனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது யோகிகள் காட்சிக்கு மட்டும் தெரியக்கூடிய மலை என்பது ஒன்று. அது பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பிரம்மனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட உலகங்கள், அதுக்கு பேர் பிரம்மா பிரம்மாண்டங்கள்னு பேர். அதை வச்சுதான் ஒரு வார்த்தை வந்து பிரம்மாண்டமான ஊர்வலம். ஒரு பத்து பேர் போனா கூட பிரம்மாண்டமான ஊர்வலம்னு போட்டுருவான். இந்த பிரம்மாண்டம்னா என்ன அர்த்தம்? பிரம்மனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அண்டம் பிரம்மாண்டம். இந்த பிரம்மனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அண்டங்கள் அவ்வளவுமே இயங்குவதற்கு காரணமாக ஒரு ஆக்சிஸ் இருக்கலாம், ஆக்சிஸ் இல்லையா, அச்சு. இப்ப நம்ம பூகோள சாஸ்திரம் படிக்க போனா இந்த பூமி உருண்டைய நேர வச்சிருக்க மாட்டான் இல்லையா. இந்த பூமி சுத்துது, ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள். பூமி சுத்துதான், அது தன்னையும் சுத்துது சூரியனையும் சுத்துது. அது மட்டுமல்ல, 23 டிகிரி சாஞ்சுக்கிட்டு சுத்துது. அது வேற யார் சார் அழகான்னு தெரியல, விஞ்ஞானியும் சொல்லுகிறார்கள், விஞ்ஞானி சொன்னா ஒத்துக்க வேண்டியதான். அப்ப அந்த மேரு என்றால் என்ன என்று கேட்டால் ஒரு சந்தேகம். இப்ப உனக்கு நல்லா மேருன்னா எப்படிய சயின்டிபிக் ஆன்சர் நான் கொடுக்க போறேன். மேருன்னா என்ன? மேரு மலை. இந்த பிரம்ம அண்டங்கள் அத்தனையும் இயங்குவதற்காக, பிரம்மாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அண்டங்கள் அத்தனையும் இயங்குவதற்காக ஒரு அச்சு இருக்கிறது. அந்த அச்சுதான் மேருமலை. இமயமலைக்கு மேருமலை என்று சொல்வது உபசாரம், அவ்வளவுதான், உண்மை அல்ல. இப்ப ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, சந்திரன் பூமியை சுத்துது, பூமி சூரியனை சுத்துது, சூரியன் சூரிய குடும்பம் எதை சுத்துது அப்படின்னு கேட்டா பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்க, விஞ்ஞானி என்ன சொல்றான், சூரியனும் ஒரு ஒன்றை மையமாக வைத்துக் கொண்டு ஏதாவது சுத்துதான், வளம் வருதா, ஒரு ஆர்பிட். சூரியனுடைய சூரிய குடும்பம் சொல்றாங்க, சோலார் ஆர்பிட், சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டத்துக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு ஆர்பிட் இருக்கா இல்லையா? பூமி சுத்துல ஒரு ஆர்பிட் இருக்கு, அது ஒரு சூரியன் ஆர்பிட் இருக்கா? என்ன விஞ்ஞானிகள் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆர்பிட் இருக்கு, அந்த ஆர்பிட்டை நாங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியல. There is a specific orbit. ஆனா நாங்க இங்க கருவிகள்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச உண்மை. விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த சூரியன் மேருமலையை மையமாக வைத்துக் கொண்டுதான் சுழந்து வருகிறது. The whole solar system. அது மேருமலையை மையமாக வைத்துக் கொண்டு வருகிறது. அத மேரு வளர்ந்திருதலால் அது கிளாக் வைஸ்ல தான் போகுது, ஆன்டி கிளாக் வைஸ்ல போகல. அது இளங்கோடியில சொன்னார், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளர்ந்திருதலால் மேருமலைய வளமா திரி சூரியன் இளங்கோடியில சொல்லிட்டார். அது போல நம்ம நக்கீர சொன்னார், வளன் ஏறு திரிதரு பலர்வுகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு. அப்ப என்ன தெரியுது கேட்டா, இந்த சூரியன் எதை மையமாக கொண்டு சுற்றுகிறதோ அந்த ஆர்பிட் முடிகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கண்டுபிடிக்கல இல்லையா? இப்ப பூமி சூரியனை சுற்றுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னா 364 கால் நாள் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அது சுத்திக்கிறதே எவ்வளவு நாள் ஆகும்னு கண்டுபிடிக்கல, அது பல கற்பங்கள் ஆகும்னு சொல்லுது சாஸ்திரம். ஆக என்னால என்ன தெரியுதுன்னா, சூரிய சிஸ்டம் சூரிய குடும்பம் எதை மையமாக வைத்துக் கொண்டு சுழந்து வருகிறதோ அதுதான் மேருமலை. அந்த மேருமலையினுடைய உச்சியில ஒரு கைலாயம் இருக்கு. மேருமலையே கண்டுபிடிக்கல, அப்புறம் கைலாயத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே அதுக்கு பேர் மேரு கைலாயம் வச்சான். அதுக்கப்புறம் சைவ சித்தாந்த தத்துவத்தில் 26வது தத்துவம் அராக தத்துவம். அதாவது 36 தத்துவங்கள்ல 35 தத்துவங்களில் உலகங்கள் இருக்கின்றன, புருட தத்துவத்தில் மட்டும்தான் உலகம் இல்லை. அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்ற முடிவு. தத்துவம் 36, அதுல புருடன் என்ற தத்துவம் தத்துவமாக வைத்து எண்ணப்பட்டிருக்கிறது, ஆனால் அங்கே உலகங்கள் இல்லை. மிச்சம் 35 தத்துவத்திலையும் உலகம் இருக்கு அப்படின்னாச்சு. அங்க உலகம் இருக்கு, அங்க வாழக்கூடிய ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்களே, அந்த உலகங்கள்லாம் உயிரினங்கள் இருக்கான்னு கேட்டார். உலகங்கள் இருக்கின்றன, அங்கே போனங்கள் இருக்கின்றன, அந்த போனங்களிலே போனவாசிகள் இருக்கிறார்கள், அந்த போனவாசிகளை அதிட்டிக்கக்கூடிய அதிதெய்வங்கள் இருக்கிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. தத்துவாதிபதிகள் என்று சொல்வார் சுவாமி பாஷ்யத்தில். ஒவ்வொரு தத்துவத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய அதிதெய்வம் ஒன்று இருக்குங்கிறார், தத்துவாதிபதிகள். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த புருட தத்துவம் இந்த உலகம் இல்லை, மிச்சம் உலகம் இருக்குன்னு தெரியுது இல்லையா? அந்த 26 புருட தத்துவத்துக்கு மேல இருக்கக்கூடிய 26வது தத்துவம் அராகம். அந்த அராக தத்துவத்தில் ஒரு கைலாயம் இருக்குது, அதுக்கு பேரு ஸ்ரீ கைலாயம். அந்த ஸ்ரீ கைலாயம் என்பதை தான் அருமையா தமிழ்ல அவர் வந்து திருமலைன்னு வச்சார் சேர்க்கல. அப்ப என்ன தெரியுதுன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தது ஸ்ரீ கைலாயத்திலிருந்து, மறுபடியும் போனதும் ஸ்ரீ கைலாயம், இமயமலையோட கைலாயத்துக்கு போல. ஆனா அப்ப சுவாமிகள் நடந்தது இந்த பூலோக கைலாயம், காரைக்காலம் நடந்தது இந்த பூலோக கைலாயம், இப்ப திருமூலர் வந்தது ஸ்ரீ கைலாயம், பார்வதிகளை நடந்தது ஸ்ரீ கைலாயம், பரஞ்சோதி முனிவர் இங்கிருந்து பொதியமலையை நோக்கி அவர் புறப்பட்டு வந்தது பூலோக கைலாயம். இப்ப என்ன தெரியுதுன்னா, கைலாயம் என்ற சொல் இந்த மூன்று கைலாயத்தையும் உணர்த்தும். இடம் நோக்கி பொருள் கொள்க. ஆகவே என்ன சொன்னார் என்றால், இப்பொழுது ஒரு சந்தேகம் நமக்கு என்னன்னு கேட்டால், சிவன் கோயில் அன்னைக்கு சொன்ன ஆலய வழிபாட்டை பேசும்பொழுது அதிகாரநந்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னு சொன்னேன், உடல் மனித உடம்பாக இருக்கும், முகம் மட்டும் காளி முகமாக இருக்கும், அவர் தான் அதிகாரநந்தி. அந்த அதிகாரநந்திட்ட இருந்துதான், அதிகாரநந்தினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், திருக்கைலாய மலையை காவல் செய்யக்கூடிய செக்யூரிட்டி ஆபீசர் அப்படின்னா புரியும். அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழில்மை பூண்டு நங்குறும் அறவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகி பங்கயம் துவரனாரும் வேத்திர படை கொடுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போத்தி அப்படின்னு. அப்ப அங்கனன் கைலை காக்கும் அகம்படி தொழில்மை உண்டு. அதாவது அகம்படி தொழில்மைனா சாமிக்கு அணுக்கமாக இருந்து கொண்டு இல்லையா. ஒரு ஆபீஸ் எடுக்காருனா அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி எப்பனாலும் உள்ள போயிட்டு வரலாம், நீங்களும் அனுமதி வாங்கிட்டு போகணும் இல்லையா. ஒரு பெரிய செக்ரட்டரி கவர்மெண்ட் வச்சுக்கிட்டீங்களே அவருக்கு செக்ரட்டரி இருக்கிறார், இல்ல மந்திரிக்கு செக்ரட்டரினா பிரைவேட் செக்ரட்டரி வந்து மந்திரி முக பதில் அனுமதி வாங்கணுமா? வேண்டியதில்லை, அவர் எப்பனாலும் போவார் எப்பனாலும் வருவார். அதுபோல அகம்படி தொழில்மை உண்டு அப்படின்னாரு. அந்த நந்தியிடத்தில இருந்து நமக்கு வந்ததுதான் சிவஞான போதம். சிவஞான போத பாயிரத்தில் நடத்துனீங்க ஐயா நடத்துறாங்க. சிவஞான போதம் என்னன்னு சொன்னாரு, நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம். சிவஞான போதத்தை கொடுத்தது யாரு, வாங்கினது யாருன்னு கேட்டார். நந்தி அதிகார நந்தி முனி கணம். முனி கணம்னா என்ன, முனிவர்களுடைய கூட்டம், நான்கு முனிவர்கள். அவர்கள் தான் யாருன்னா சனற்குமார முனிவர், சனகர், சனாதனர் என்று சொல்லக்கூடிய நான்கு முனிவர்கள், பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இப்போ அந்த நந்தி தேவரிடத்தில் இருந்துதான் அவருக்கு என்னென்ன பேரலா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதிகார நந்தி அப்படின்னு சொல்லலாம். நம்ம குருமரபு வாழ்த்துல என்ன வார்த்தை இருக்கு, சைலாதி மரபுடையோ. சைலாதினா என்ன அர்த்தம், சிலாதர முனிவருடைய மகன் சைலாதி. ஆகவே சைலாதி என்பது ஒரு சிறப்பு பெயர். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சிவலோகத்தில் இருக்கக்கூடிய பதவிகள் வேற, அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆள் வேற இல்லையா. அதனால தெரிஞ்சு அந்த கான்செப்ட மறந்துடக்கூடாது. இந்த ஆலய வழிபாடுல கூட கேள்விகள் சில பேர் வந்து இந்த டிண்டி முண்டியா இருந்தவங்க எழுதியிருக்காங்க. அப்படி இல்லை, டிண்டி முண்டிங்கிறது அந்த பதம், அந்த ஆள் பெயர் இல்லை. அதுபோல அதிகார நந்தி என்பது பதவியினுடைய பெயர். அந்த பதவியை இன்றைக்கு அந்த பதவியில இருக்கிறவ யார், ஒரு பதவியில் சொன்னக்காது அந்த பதவியில் இப்ப யார் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த பதவியில இப்ப இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் திருவையாற்றில் அவதாரம் செய்து செப்பேஸ்வரன் என்ற இயற்பெயரை உடைய, அவருக்கு பேர் அப்பா வச்ச பேர் செப்பேஸ்வரன், செப்பேஸ்வரன் என்ற இயற்பெயரை உடையவரும் சிலாதர முனிவருடைய மகனாக தோன்றியவருமாகிய அதிகார நந்தி என்பது ஒரு பதவி பற்றி வந்த பெயர். அவ்வளவுதான். அவருக்கு என்னென்ன பெயர்லாம் இருக்கு சாஸ்திரத்தை கேட்டீங்கன்னா, நம்முடைய முதற்குறவர்னு சொல்லலாம், அபர பரமேஸ்வரன் என்று அவருக்கு சிறப்பு பெயர் உண்டு. சிவபெருமான் பரமேஸ்வரன், அவர் அபர பரமேஸ்வரன். இன்னொன்னு அவருக்கு பேர் பாருங்க, திவிதீய சம்பு. சம்பு சம்புன என்னத்தான், சுகத்திற்கு உறைவிடமாக இருப்பவன். சங்கரன் என்றால் சுகத்தை செய்பவன். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். சங்கரன் சுகத்தை கொடுப்பவன், சங்கரன் அந்த சுகத்திற்கு இருப்பிடமாக இருப்பவன் சம்பு. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ. நம்ம பதவி பாடலாம் இப்படிதான் பாடிருக்காங்க பெரியவங்க எல்லாம். சங்கரன் சம்பு என்பது அவருடைய, அதாவது கோஷியா உச்சரிக்கக்கூடிய சொற்கள் சிறந்த சொற்கள். இந்த சிவன் பவன் கோஷியா சொல்லப்படாது, அது தனியாக சொல்லணும். சிலர் கோஷியா சொல்லலாம் கோரஸ், அந்த கோரசாக சொல்வதற்கு சிறந்த பெயர்கள் சங்கரன் சம்பு. அவை அவருக்கு பேர் என்ன கேட்டா, திவிதீய சம்பு, இரண்டாவது சம்புன்னு அர்த்தம். திவிதீய சம்புனா செகண்ட், மினிஸ்ட்ரியில நம்பர் ஒன் டூன்னு சொல்றாங்க இல்லையா. அடுத்தால சிவஞான போதம் என்ற ஞான சாத்திரத்தையே நமக்கு தந்தவர் அவர் தான். அதை சொன்னவர் யாரு, ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். அவருக்கு இவருக்காக வேண்டிய தனியா ஒரு கிளாஸ் எடுத்தார். வரலாறு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் போய் அவர் அதிகார நந்தி சிவபெருமானுடைய கையை கட்டி நின்னார். சிவபெருமான் சொன்னா இந்த இடத்துல சிவபெருமான் யாரு, ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் அவருடைய தலைவர். அவ போய் நிக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சது, நீ ஏதோ சந்தேகத்துல அப்படியே பெரியவங்க தெரிஞ்சுக்கொள்வாங்க குறிப்பாக அறியணும் இல்லையா. இப்படி இப்ப பெரிய ஆள்கிட்ட போய் இப்படி நின்னோம்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒன்னு சொல்ல விரும்புறோம் ஆனா கொஞ்சம் பயமா இருக்குன்னு அர்த்தம், அதான தலையை சொல்லியிருக்க அர்த்தம். அதுபோல ஒரு நாள் தலையை சொல்லிட்டு நின்னார். ஆனா நம்ம மாதிரி ஆனா கேட்டு தெரியும் என்ன வேணும்னு, அவருக்கு அப்படி இல்லை, நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். சிவாகமங்களை எல்லாம் படித்து விட்டு உனக்கு சந்தேகம் வந்திருக்கு, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிற, கேட்காம சொல்லிட்டார் சாமி. ஆகவே அந்த சந்தேகம் என்னன்னா, ஒவ்வொரு ஆகமத்திலையும் பொருள் வேறு வேறாக சொல்லப்பட்டிருக்கிறதே, உண்மையிலேயே பொருள் எத்தனை ஒரு சந்தேகம் வந்திருக்குது, இந்த சந்தேகத்துக்கு ஆகமத்திலே பதில் இருக்கு, ஒரு ஆகமத்தில் பதில் இருக்கு. அந்த ஆகமத்தை எடுத்து படி நான் அர்த்தம் சொல்றேன். அதுதான் சிவஞான போதம். நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம். ஆகவே சிவஞான போதத்தை நமக்கு தந்தவர். அப்புறம் திருவையாற்றில் அவதாரம் பண்ணது எப்படி? சண்டீஸ்வர நாயனார் திருச்செங்கலூர் அவதாரம் பண்ணவர் தான் இன்னைக்கு அந்த துணிச்சண்டருங்கிற பதவியில் இருக்கிறாருன்னு சொன்னேன். அதே போல அதிகாரந்தி என்ற பதவியில இன்னைக்கு இருக்கிறவர் யாருன்னு கேட்டா திருவையாற்றில் அவதாரம் பண்ண அந்த செப்பேஸ்வரன். அதனால சேக்கலார் சொன்னார், ஒவ்வொருடைய பெருமையை சொல்லிட்டு வருவார். பெரிய பெருமையெல்லாம் யார் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எப்படி காட்சி அமைக்கிறார் உபமன்ய மகாமுனிவர், பெரிய சித்தர்களுக்கு சொல்லிட்டு இருக்கார், கைலாயத்தில் சொல்றார். அப்பொழுது ஒவ்வொரு தலத்தோட பெருமையெல்லாம் சொல்லிட்டே வருவார். அப்பொழுது திருவையாற்றினுடைய பெருமையை சொல்றார். திருவையாற்றுடைய பெருமை என்ன தெரியுமான்னாரு, நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் பெற்ற பொற்பது. திருவையாற்றில் வேற பெருமையெல்லாம் சொன்ன பெருமை இல்லைன்ட்டார் இல்லையா. இன்னைக்கு தியாகராஜ உற்சவம் நடக்கு, அது நடக்கு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் திருவையாற்றுக்கு பெருமை. ஆனா சேக்கலார் என்ன சொன்னார் தெரியுமா, உபமன்ய முனிவர் சொன்னதா சொன்னார், திருவையாற்றுக்கு என்ன பெருமைன்னு கேட்டா, நங்கள் நாதானாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் பெற்ற பொற்பது. அவ்வளவுதான். நம்முடைய முதற் குரவனாகிய நந்தி எம்பெருமான் அங்கே பிறந்து தவம் செய்து எம்பெருமானுடைய திருவருளை பெற்று அதிகார நந்தியாக வீற்றிருக்கிறார் அல்லவா, அதுதான் திருவையாற்றுக்கு பெருமை. இதுக்கு மேல ஒண்ணு வேண்டியதுல போ அப்படின்ட்டார். ஆகவே திருவையாற்றில் அவதாரம் பண்ணவர். ஆகவே இப்ப அதிகார நந்தின்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, சைலாதின்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இந்த குரு பாரம்பரியமாக நமக்கு ஆன்மீகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உள்ள ஆன்மீக இயக்கங்கள், இதை ஏன் நான் சொல்ல நினைச்சேன்னா, இன்னைக்கு நிறைய ஆன்மீக இயக்கங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. புட்டீசல்கள் போல, காணான்கள் போல எத்தனையோ இயக்கங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஃபாலோயர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஒவ்வொருத்தரும் ஒரு மந்திரத்தை வேற கண்டுபிடிக்கிறாங்க, அது வேற. ஒவ்வொரு சாமியாருக்கும் ஒரு போஸ்ட் வேற இருக்குது, அவர் ஒரு மந்திரத்தை வேற கண்டுபிடிக்கிறார். ஆனா நமக்கு ஏன் பரம்பரைன்னு சொன்னோம்னா, அந்த பரம்பரை அதுபோல தாய்மாரர் சொல்லும்போது சொல்வார், மூலன் மரபில் வரும் மௌன குருவே. என்னுடைய குருநாதர் மௌன குரு. அவர் எப்படிப்பட்ட வருகிறார், அவரே அவருக்கு குருநாதர் இல்லை, மூலன் மரபில் வரும் மௌன குருவேன்னு சொல்வார். அப்ப என்ன தெரியுதுன்னா, நம்மளும் என்ன சொல்றோம், சைலாதி மரபுடையோம். அப்போ மரபு வழியாக வந்த குருநாதர்கள் மட்டும்தான் ஞானத்தை உணர்த்த முடியும். அதுதான் சைவ சித்தாந்தத்துடைய முடிந்த முடிவு. நம்முடைய சிவபிரகாசர் சொல்வார், நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரா சிவபிரகாசம். என்ன சொல்றாரு, அகச்சந்தான குறவர் நாலு பேரு, புறச்சந்தான குறவர் மூணு பேரு, அதுக்கப்புறம் நான் நாலாவது ஆளுன்னு சொல்லிக்கிறார் இல்லையா. அப்படிதான் சொல்றாரு சிவபிரகாசர். அவர்தான் முதல்ல சைவ சித்தாந்தங்கிற பெயரை உபயோக பண்ணவர். அவர் தான் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறனிங்கு தெரிக்கல் விட்டாம முத முதல்ல 14 சாஸ்திரத்துல சைவ சித்தாந்தம் வார்த்தை அவருடைய நூல்ல தான் வருது, வேற நூல்ல சைவ சித்தாந்தம் வரல. ஆக இந்த மாதிரி எல்லாம் ஆன்மீக இயக்கங்கள் தோன்றுவதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றான். இந்த கடவுளை பற்றி, உலகத்தை பற்றி அவர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்தை பிரகடனம் பண்றாங்க. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு இந்த இயக்கங்கள் எப்படி வளருகிறது, நான் எந்த இயக்கத்தையும் அட்டாக் பண்றேன்னு நினைக்காதீங்க. நம்மை நல்வியல் நல்வழிப்படுத்துவதற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஞான நூல்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன. இன்னைக்கு நிலைமை என்னன்னு கேட்டா, எது ஞான நூல்னே தெரியாது இல்லையா. நமக்கு பிரமாண நூல் என்னன்னு பேரையா சொல்ல தெரியணும் இல்லையா. அது நூலை புரியாம இருக்கலாம் சார், அது வேற விஷயம் சார். நான் எந்த நூலின்படி ஒழுக வேண்டும் சொன்னாலே சொல்ல தெரியாது. ஆகவே இன்றைக்கு ஆன்மீகம் என்ற பெயரினாலே வரக்கூடிய நிறைய வருது, என்னவோ நூல்கள் எல்லாமே ஞானம்னு போட்டுக்கிறான். பக்தி பக்தி ஸ்பெஷல் ஏன்னு கேட்டா, ஏன் ஆன்மீக பத்திரிகை அதிகமா இருக்குன்னு கேட்டா, மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லை. இன்னைக்கு பத்திரிகை உலகம் கண்டுபிடித்தது, ஆன்மீக பத்திரிகையில தான் அதிக வருமானம் கிடைக்கிறது என்று கண்டுபிடிச்சதுனால நிறைய ஆன்மீக பத்திரிகை பெருகி கொண்டு வருகிறது. ஆகையால் எல்லாம் லாப நோக்கத்தில் நடக்கப்படுகின்ற பத்திரிகைகளை பார்த்துக்கொண்டு எது ஞானம்னே தெரியல, ஞானங்கள் என்னன்னே தெரியல. ஏன்னா அவனும் ஞான ஸ்நானம் தான் சொல்லிக்கிறான், அவனும் ஞானத்தை கொடுக்கறேன்னு தான் சொல்ல, அவனும் ஞான ஸ்நானம் எல்லாரும் முடிச்சுட்டு ஆடுறாங்க. அதுல ஞான நூல்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன. பத்திரிகை பலத்தை கொண்டு, பண பலத்தை கொண்டு, இன்னைக்கு வரக்கூடிய ஆன்மீக இயக்கங்கள்லாம் பத்திரிகை பலம் பண பலம். ஒரு ஆன்மீக இயக்கம் எடுத்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஆரம்ப உடனே ஒரு ஜேர்னல் ஆரம்பிச்சிடும் நீங்க. அது மாதிரி இன்னைக்கு அதனால என்ன தெரியுது நான் மக்களுக்கு, இதையெல்லாம் ஞானமணி ஞான சிந்தாமணி இந்த ஞானம்ங்கிற பத்திரிகையெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கு தெளிவு தானே வரணும், வருதா? குழப்பம்தான் வரும். நீங்க படிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல அவன் ஒரு பங்கு பண்றான்னா திரைப்படங்கள் டிவி அது ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம் நம்மளை கெடுத்து இருந்தானா இன்னொரு பக்கம் இல்லையா? அதெல்லாம் சினிமாவெல்லாம் பொழுதுபோக்கு. திருவிளையாடல்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, தருமி எப்படி காட்டுறான், தருமி ஒரு பேராசை பிடித்தவனாக பணத்துக்கு அலைஞ்சு கொண்டிருப்பவன் மாதிரி. இந்த தருமியினுடைய கேரக்டர் திருவிளையாடல் படம் படிச்சீங்கன்னா மிக உன்னதமான ஒரு கேரக்டர். தருமியினுடைய பாத்திரத்தை எப்படி காட்டாரு பரஞ்சோதி முனிவர், சினிமாக்காரன் எப்படி காட்டுறான், இதை பரிசு வாங்கி நான் பால் கணக்க முடிக்க போறேன் தேன் கணக்க முடிக்க போறேங்கிறான். அப்படியே தருமி பாத்திரம் வருது, அப்ப என்ன தெரியுது? அதுபோல ஓம் நம சிவாயான்னு ஒரு சீரீஸ் வந்தது, அதுல சிவபெருமானும் விநாயகரும் சண்டை போடுவாங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்தோம் அந்த காட்சியெல்லாம். இதெல்லாம் பார்த்தா என்ன தோணு, இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணுதுன்னு கேட்டா இதுதான் ஆன்மீகமா, நான் வழிபடுகின்ற கடவுள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா? ஆகையால என்ன தெரியுதுன்னு கேட்டா, இன்றைக்கு வருக ஆன்மீக இயக்கங்கள் ஆனாலும் சரி, பத்திரிகைகள் ஆனாலும் சரி, சினிமாவானாலும் சரி, டிவி ஆனாலும் சரி இல்லையா, இந்த சூலம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய சீரீஸ் வந்துட்டு இருக்கு பாக்கணும் எல்லாரும். நானும் விடாம பாக்கினேன் இத, ஏதா எல்ல தப்பு சொல்றதுக்காக நான் பார்க்க வேண்டியிருக்கேன். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அது உண்மை தத்துவம் என்ன, சூரத்தினுடைய உண்மையான தத்துவம் என்ன என்று சிவபூஜை என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா பெருத்த வேறுபாடு. ஆகையால என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த ஞானம் என்பது பத்திரிகையை படிப்பதனாலோ சினிமாவை பார்ப்பதனாலோ வருவது அல்ல, முதல்ல தெரியுது நமக்கு நல்லா தெரியும். ஆகவேதான் இந்த ஞான பரம்பரை என்பது அந்த அதிகார நந்தி என்று சொல்லக்கூடிய அவர் சிவபெருமானத்திலே நேரடியாக கேட்ட அந்த சிவஞான போதம் என்ற நூலை உபதேச பாரம்பரியமாக, இந்த நூல்களை எல்லாம் நீங்களா படிக்கப்படாது. உபதேச பாரம்பரியம்னா அன்னைக்கு விளக்கம் சொன்னேன், உபதேச பாரம்பரியம்னா என்ன ஒரு கான்செப்ட் எல்லாம் சொன்னேன், அப்ரண்டிஸ்ட் ஜூனியர் எல்லாம் சொல்றாங்களேன்னு சொன்னேன், அது சொன்ன அவளுக்கு புரியுங்களுக்காக சொன்னேன். ஆகவே அதையெல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன வருகிறது என்றால், அந்த திருநந்தி தேவரிடத்திலே, அதாவது சிவஞான போதத்தை உபதேசம் பெற்ற திருநந்தி தேவரிடத்திலே நேரடியாக சிவதீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் எட்டு பேர் என்று யார் சொல்றான், திருமூல சொல்ற. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர், நந்தி இடத்திலே நேரடியாக சிவதீட்சை பெற்றுக் கொண்டு உபதேசம் பெற்றவர்கள் மொத்தம் எத்தனை பேர், எட்டு பேர் அப்படின்னு யார் சொல்றான், திருமூலரே சொல்ற. என்னோடு என்மரும் மாமன் என்னை சேர்த்து எட்டு பேர். இது இந்த திருமூல தேவநாயனுடைய வாழ்க்கை வரலாறுலாம் திருவாவளுதுறையில அந்த கோயில அமைத்திருப்பார்கள், அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் திருவாவளுதுறை போனீங்கன்னா திருமூல சந்நிதியில பாருங்க, அந்த வாழ்க்கை வரலாறுலாம் சித்திரமாக தீட்டி இருக்கிறாரு. ஆகவே இப்படி அந்த நந்திகள் அவர் மூலமாக வந்த பரம்பரை இருக்கு பாருங்க, அதுதான் ஞான பரம்பரை. பரம்பரை என்று சொன்னால் இங்க புத்திர பரம்பரைன்னு அர்த்தம் இல்ல, ஞான பரம்பரை அப்படின்னு சொல்லணும். இதுல ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன், இத வந்து இந்த பதஞ்சலின்னு ஒண்ணு வருது, இந்த பதஞ்சலியில மூணு பதஞ்சலி இருக்கிறாங்க. யோக சூத்திரத்தை அருள் செய்த பதஞ்சலின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நமக்கு ஞான குரு அல்ல, ஞாபகத்தை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பதஞ்சலி இருக்கிறாரு, அதாவது பாணினியம் என்று சொல்லக்கூடிய வடமொழியில வியாக்கரணம், அந்த பாணினியம் என்பதற்கு வியாக்கியானம் பண்ண ஒரு பதஞ்சலி ஒருத்தர் இருக்கார், பாஷ்யம் பண்ணவர், அவர் வேற. ஆனா சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறாரே பதஞ்சலி மகாமுனிவர், உடம்பு பாம்போட உடம்பு, முகம் மட்டும் மனிதனோட சரீரம், அவரு தான் பதஞ்சலி. அதனாலதான் அவருக்கு என்ன சொன்னார், இந்த பதஞ்சலியை விளக்குவதற்காக தான் அவர் திருமூல சொன்னார், மன்று தொழுத பதஞ்சலி, அப்புறம் வியாக்கரம், அப்புறம் திருமூல. அப்ப என்ன தெரியுதுன்னா, திருமூல தேவநாயனார் நேரடியாக நந்தியிடத்திலே உபதேசம் பெற்றவர் அப்படின்னு ஞாபகம் வச்சு.
அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில நாயன்மாருடைய பெருமையெல்லாம் சொன்னா கூட ஒரு வார்த்தையை அவர் எல்லாருக்கும் சொல்ற, ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சொல்வார். எம்பிரான் நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியேன். இன்னொன்னு எம்பிரான் சம்பந்தன், இல்லையா? சம்பந்தரை சொல்லும்போது எம்பிரான், திருமூலரை சொல்லும்போது நம்பிரான். அப்படின்னா அர்த்தம்னா இவர் பூத பரம்பரைக்கு தலைவர், அவர் தேவ பரம்பரைக்கு தலைவர், அவர் ரெண்டு பேருக்கும் தலைவர் அடிப்படை போட்டார் பிரான். ஆகவே இப்படி இந்த நந்தியிடத்திலே உபதேசம் பெற்ற சனற்குமார மகாமுனிவர், அந்த சனற்குமார முனிவரிடத்திலே நேரடியாக உபதேசம் பெற்றவர் தான் சத்திய ஞான தரிசினிகள். சிவபிரகாசத்தை காண்க, சிவபிரகாசில நான் சொல்லுகின்ற பரம்பரை ஞான பரம்பரை எதிலிருந்து வந்ததுன்னு சொல்றார் இல்லையா? அந்த முதல்ல சொல்லக்கூடிய சனற்குமார முனிவர் முதலிய நால்வர்கள், அந்த நால்வர்கள் சனற்குமாரன் ஒருத்தர் இருக்கிறார், அந்த சனற்குமார முனிவரிடத்திலே நேரடியாக உபதேசம் பெற்றவர் யாரு? சனற்குமார முனிவர் சத்திய ஞான தரிசினிகள். அந்த சத்திய ஞான தரிசனத்திலே நேரடியாக உபதேசம் பெற்றவர் பரஞ்சோதி மாமுனிகள். ஆகவேதான் இந்த நாலு பேருக்கும் அகச்சந்தான குலவர்னு பேர். திருநந்தி தேவர், சனற்குமார முனிவர், சத்திய ஞான தரிசினிகள், பரஞ்சோதி மாமுனிகள். பரஞ்சோதி மாமுனிவர் வேற, பரஞ்சோதி மாமுனிகள் வேற. திருவிளையாளர் பிராணம் பாண்டவர் பரஞ்சோதி மாமுனிவர், மெய்கண்டாருக்கு தீட்சி பண்ணவர் முனிவர் இல்ல, முனிகள், பரஞ்சோதி மாமுனிகள். ஆகவே அப்ப என்ன தெரியுது கேட்டா, சிவபெருமான் நேரடியாக உபதேசம் பண்ணி அதன் நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அவர்கள் தகுதியுடைய இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணி இல்லையா? ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, மாணவன் குருவை அடையாளம் கண்டு கொள்கிறானா, குரு மாணவனை அடையாளம் கண்டு கொள்கிறானா என்ன சொல்வீங்க? யூ கான் செலக்ட் யுவர் குரு. உங்க குரு உங்களுக்கு வினைக்கு தகுந்தாப்புலதான் வருவார். எல்லா குருமாரையும் லிஸ்ட் எடுத்து எனக்கு பிடிச்சமான குருவை செலக்ட் பண்ணிக்கலாமா? நீங்க அப்படி பண்ண முடியாது இல்லையா? நம்முடைய வினைக்கு தகுந்தாற் போல, நம்முடைய தவத்திற்கு தகுந்தாற் போல யார் வருவாரோ அவர்தான், அவர்தான் நம்ம குருவாக வருவார். அதனாலதான் உங்களுக்கு நல்ல குருநாதர் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் தவம் பண்ணிருக்கீங்க, இல்ல இந்த ஜென்மத்திலையும் பண்ணிருக்கலாம் இல்லையா? நல்ல குருநாதர் அமைவது ரொம்ப முக்கியம். மனைவி அமைவதெல்லாம் மட்டும் இல்ல, இறைவன் கொடுத்த வரம் அது மட்டும் இல்ல, குரு அமைவது இறைவன் கொடுத்த வரம் தான், ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆகவே நம்மை நன்னெறிப்படுத்துகின்ற குருநாதர்கள் அப்படி வருகிறார்கள் அந்த பாரம்பரியமாக. ஆகவே கடைசியாக வந்த மெய்கண்டார் நமக்கு முதல் குரு, புறச்சந்தான குலவரில் நம்பர் ஒன்ல அவர் இருக்கார். அவருக்கு தீட்சை பண்ணி உபதேசம் பண்ணவர், சிவஞான போதத்தை உபதேசம் பண்ண குருநாதர் யார்? பரஞ்சோதி மாமுனிகள். ஆகவே அந்த மெய்கண்டாருக்கு ஒரு ஆணை கொடுத்தார். மற்றவங்களாம் உபதேச பாரம்பரியமா கேட்டுட்டே வந்தாங்க மெய்கண்டாருடைய சாதனை என்ன, அதாவது சிவஞான போத கருத்தை மெய்கண்டார் தான் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம சைவத்துக்கே ஒரு சிறுமை தான், அது பெருமை வரல. அப்ப அவருக்கு முன்னாடி சைவ சித்தாந்தம் யாருக்குமே தெரியாதான்னு ஆகிப்போகுது. அப்ப சிவபெருமான் அனாதி, சைவம் அனாதி, சிவாகமன் அனாதின்னு சொன்னா அது தவறு பாராயிடுது. அது வேற தமிழ் முதல், அதாவது அவர் தமிழ் படுத்தினது மட்டும் இல்ல, அவர் செய்தது என்னன்னு கேட்டா மெய்கண்டாருடைய கான்ட்ரிபியூஷன். ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று வந்து உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்வது இல்லையா, ரெண்டு இருக்கு. எந்த எந்த சப்ஜெக்டாக வச்சுக்கிடுங்க, சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வது என்பது ஒன்று, பிறருக்கு உணர்த்துவது என்பது வேறு இல்லையா? அந்த உண்மையை தெரிந்து கொண்டு நான் ஒழுகிட்டு போலாம், அது ஒண்ணு யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா அதுவரை அந்த பாரம்பரியமாக உபதேசம் கேட்டவர்கள் எல்லாம் அந்த நெறியிலே ஒழுகி அவர்கள் முத்திக்கு சென்றார்கள், ஞானத்தை பெற்றார்கள். ஆனா மெய்கண்டாருக்கு மட்டும் ஒரு சிறப்பு ஆணை வந்தது, நீ என்னிடத்திலே உபதேசம் கேட்பதையெல்லாம் இந்த உலகத்தார் தர்க்க சிந்தனையோடு அதை ஆராய்ச்சி பண்ணி இதுதான் உண்மை என்று கண்டுபிடிப்பதற்கு நீ ஒரு நூலை செய்க அப்படின்னு கொடுத்தார். ஆகவே என்ன பண்ணாருன்னா, மெய்கண்டார் சிவஞான போத சூத்திரம் அதற்கு வார்த்திகம். மெய்கண்டாருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிவஞான போத சூத்திரத்தை மட்டும் மொழி செய்து போனாருன்னா இன்னைக்கு பல்வேறு அர்த்தங்கள் வந்திருக்கும். என்ன கேட்டா அந்த நூலாசிரியோட கருத்து இருக்க ரொம்ப முக்கியம். ஆகவே அவரே வார்த்திகம் பண்ணார், அதை ஒரு ஆணை கொடுத்தார் நமக்கு, இதன் பிண்ட பொழிப்பு உழைத்துக் கொள்க அப்படின்ட்டார். அதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னா ரெண்டு விதமா பொழிப்பு சொல்லலாம், ஒன்னு பிண்ட பொழிப்பு, இன்னொரு வார்த்தைய பொழிப்பு. அப்ப வார்த்தைய பொழிப்பு சரியா இருந்தாதான் பிண்ட பொழிப்பு சரியா வரும். ஆகவே மெய்கண்டார் என்ன பண்ணார், அந்த கஷ்டமான ரோலை அவர் பிளே பண்ணிட்டார். வார்த்தைய பொழிப்பு என்பது எல்லாரையும் சொல்ல முடியாது, ஆகவே வார்த்தைய பொழிப்ப நானே சொல்லிடுறேன், பிண்ட பொழிப்பு நீ கண்டுபிடிச்சுக்கோன்ட்டார். ஆகவே பிண்ட பொழிப்பு உரைத்துக் கொள்க, இதெல்லாம் நுட்பங்கள். அப்ப என்ன தெரியும்னு கேட்டா, அந்த தான் உபதேச பாரம்பரியத்தில் கேட்ட கேள்வியை அந்த ஞான கருத்துக்களை ஒரு நூல் வடிவமாக ஆக்கி அந்த நூலுக்கு தர்க்க நோக்கிலே நாம் அதை அளந்தால், அதாவது ரெண்டு இருக்கு, இந்த கன்வின்சிங்கிறது அதாவது எனி ஆன்சர் கேன் பி கிவன் டு எனி க்வெஸ்சன், ஆனா வெதர் இட் இஸ் கன்வின்சிங் அப்படிங்கிறது தானே இன்னொரு பாயிண்ட் இல்லையா. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன் இல்லையா, முடிஞ்சு போச்சா? கேள்வி கேட்டவருக்கு தன் பதிலுக்கு விடை கிடைத்ததுன்னு வரணும், அப்பதான் அது பிரயோஜனம். ஒன்னு கேட்டா அவர் ஒன்னு சொன்னார் சார், இல்ல கேள்வி கேட்கிறவனுக்கு அது கன்வின்சிங்கா இருந்தாங்கிறது வேற விஷயம் இல்லையா. ஆகினால்தான் தலை விடைகளினாலே அதுல என்னென்ன சந்தேகம் எல்லாம் வருமோ அதையெல்லாம் எழுப்பி, ஆகவே சூத்திரம் வார்த்திகம் மேற்கோள் ஏழு திருஷ்டாந்தம் இவ்வளத்தையும் சொன்ன சிவஞான போதத்துக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டா மற்றவங்க அப்படி சொல்லல. இவர் மட்டும் என்ன பண்ணாராம், சூத்திரம் அதற்கு வார்த்திகம் அதற்கு மேற்கோள் அதற்கு ஏது அதற்கு திருஷ்டாந்தம். அதாவது நியாயமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உதாரணம்னு சொல்றோம் பாருங்க, அந்த வார்த்தை கூட அதுக்கு சரியான தமிழ் இல்லை. திருஷ்டாந்தம் என்பது வேறு, உதாரணம் என்பது வேறு. உதாரணம்னா என்னதான் உதாரணம் சொல்லலாம், கற்பனையில கூட உதாரணம் சொல்லலாம், திருஷ்டாந்தம் அப்படி இல்லை. நீங்க சிவஞான போதத்தை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய செய்தி என்னன்னு கேட்டா, அவர் இந்த கம்பர் மாதிரி ஓமை சொல்லவே மாட்டார். மெய்கண்டா சொல்லக்கூடிய ஓமைகள் எல்லாம் ஓமைகள் அல்ல, அதுக்கு சாஸ்திரம் என்ன பேர் என்றால் திருஷ்டாந்தம். என்னன்னு கேட்டா, நன்றான நடைமுறையிலே நாம் அனுபவிக்கிறதான் சொல்லுவார், அந்த உதாரணத்தை வச்சுதான் சொல்லுவாரே ஒழிய, இந்த கம்பர் மாதிரி கற்பனைக்கு கம்பன் சிவஞான போதத்தில் சொல்லப்பட்ட உதாரணங்கள் எதுவுமே கற்பனை கிடையாது. எல்லாமே எனக்கு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பேரு இந்த வடமொழி லாஜிக்ல வந்து அதுக்கு பேரு திருஷ்டாந்தம்னு பேரு. அந்த திருஷ்டாந்தம் என்பதற்கு இன்னைக்கு இங்கிலீஷ் லாஜிக்ல அதுக்கு என்ன பேருனா இண்டக்டிவ் ப்ரூஃப், அதுக்கு பேர் இண்டக்டிவ் ப்ரூஃப்னு சொல்றது. நீங்க சாதாரண உள்ளபடி உதாரணம் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன அனலாஜின்னு தான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஆகவே ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மெய்கண்டா சொன்ன ஓமைகள் இருக்கு, இலக்கிய ஆசிரியர் சொல்லக்கூடிய ஓமைகள் அவர் சொல்லவே மாட்டார், அதான் அவற்றோட பெரிய சிறப்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சிவஞான போதத்தின் சிறப்புகள் என்று தனியாக ஒரு டாபிக் கொடுத்தா அதை பற்றி பேசலாம் இப்போ. ஆகவே மெய்கண்டார் என்ன செய்தார்னா, நமக்கு விளங்குவதற்காக அவர் அதை நூலாக செய்தார். வெறு நூலா மட்டும், மூலத்தை மட்டும் சொல்லாம அதுக்கு என்ன பண்ணாரு, மேற்கோள் ஏது உதாரணம் இவற்றையெல்லாம் சொல்லி சொன்னார் அந்த கருத்தை விளக்குவதற்காக. ஆகவே அப்படி அவர் உணர்த்திய அந்த உபதேசம் பாரம்பரியமாக மெய்கண்டார் யாருக்கு சொன்னார், அருணந்தி சிவத்துக்கு சொன்னார். அந்த அருணந்தி சிவம் என்ன பண்ணார்னா, அவருக்கு ஒரு ஆணை கொடுத்தார். எப்படி பரஞ்சோதி மகாமுனிவர் மெய்கண்டாருக்கு ஒரு ஆணை கொடுத்தாரோ அதே போல மெய்கண்டார் இவருக்கு ஒரு ஆணை கொடுத்தார். அவர் என்ன ஆணை கொடுத்தார்னா, இந்த சிவஞான போத சூத்திர பொருள் அடுத்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் நன்றாக விளங்குமாறு விருத்த பாக்களினாலே இதற்கு ஒரு உரை செய் அப்படின்னார், கிவ் அ காமெண்ட்ரி. ஆகவே சிவஞான போதத்துக்கு காமெண்ட்ரி தான் சிவஞான சித்தியார், அது ஒரு தனி புஸ்தகம் நினைச்சாதீங்க. அப்படி ஒரு ஆணை கொடுத்தார், இந்த சிவஞான போதத்திற்கு விருத்த பாக்களினாலே நீ அதற்கு விளக்கம் செய் அப்படின்னு ஒரு ஆணை கொடுத்தார். அப்பொழுது இந்த ஆணையை வாங்கின சீடர் இருக்காரு பாருங்க, அவருக்கு வயசு 95, இந்த ஆணை கொடுத்த ஆசிரியருக்கு வயசு 5. அதான் ரொம்ப ஆச்சரியம், இந்த மாதிரி எங்கேயாவது பார்க்க முடியுமா நீங்க? ஈராண்டில் சிவஞானம் பெற்றிருந்த மெய்கண்டார் இணைத்தாள் போட்டி, அம்மா தினத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. 2 வயசுல ஞானம் நம்மளால நம்ப முடியுதா? நல்லா விட்டுருக்காங்க சார் அப்படிமா கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நல்லா விட்டுருக்காங்க சார் கதையம்மா. ஆகவே அருணந்தி சிவம் அதை வாங்கினார். அதுக்கப்புறம் அதை வாங்கினவர் யாரு, மறைஞான சம்பந்த சிவம். அதுக்கப்புறம் அதை வாங்கினவர் யார் என்றால் உமாபதி சிவம். அந்த உமாபதி சிவம் என்ன பண்ணார்னா, இன்னும் அதுக்கு அரண் செய்தார், 8 நூல்கள் செய்தார். அவர் தான் 14 சாஸ்திரங்கள்ல மேஜர் கான்ட்ரிபியூட்டர். 8 சாஸ்திரங்கள் நமக்கு அருளி செய்தவர் அவர் தான். அவரை பத்தி ஜியு போப் சொல்லும்போது ஒரு கருத்து சொல்வார். ஜியு போப் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சித்தாந்தத்தை பரப்ப வந்த குருமார்கள்ல மிகவும் கெட்டிக்காரர் உமாசிவன் எழுதியிருக்கார். அப்படி ரசிச்சிருக்கார் போப்பு வந்து மெய்கண்டாரையும் அழந்தி ரசித்ததை விட உமாசிவத்தை தான் அதிகமா ரசிச்சிருக்காருன்னு தெரியுது. ஆகவே உமாசிவத்தை சொல்லும்போது சொல்வார், தி ஏ பிளஸ்ட் ஆஃப் சித்தாந்தா ஸ்கூல் மேன் அப்படிங்கிறார். அவர் அவ்வளவு பெரிய பாராட்டு கொடுக்கிறார். ஆகவே அந்த 8 நூல்களை செய்து அந்த சிவாகமங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் இதுதான் என்று வரையறுக்கப்பட்டு, ஆகவே என்ன வச்சாங்க நமக்கு, சிவஞான போதம் முதல் நூல், சிவஞான சித்தியார் வழி நூல், சிவபிரகாசம் புடை நூல் அப்படின்னு வச்சாங்க. இந்த 3 நூலையும் கற்றால்தான் ஒருவன் தெளிவாக சைவ சித்தாந்தத்தை கற்றல் என்பது வேறு, அதாவது வாசிக்கிறதுங்கிறது வேற, படிக்கிறதுங்கிறது வேற, கற்பது என்பது வேறு. அதான் திருவள்ளுவர் அந்த வார்த்தையை போட்டார், கற்க கசடர கற்க கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. திருவள்ளுவர்ல போய் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க, நீங்க எதெல்லாம் படிக்கணும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நான் படிச்சிட்டேன், இனிமே நீங்க இதப்படி அதப்படிலாம் சொல்லப்படாது என்கிட்ட. திருவள்ளுவர்கிட்ட கேட்கறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, திருவள்ளுவர்கிட்ட போய் ஒரு கேள்வி, இனிமே போய் நீங்க சிவஞான போதத்தை போய் அதப்படி இதப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எல்லாத்தையும் நான் படிச்சு முடிச்சாச்சு, இனிமே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, படின்னு சொல்லாதீங்க. அப்படி அப்படி எல்லாவற்றையும் கற்று வளர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா போதும். அப்ப என்ன சொன்னார் திருவள்ளுவர், கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டுவாரானெறி. அதுலயும் ஒரு பொடியை வச்சுட்டார். என்ன செய்யும் சொன்னா அவர் திருவள்ளுவர் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். அவர் சொன்னாரு, மறுபடியும் இன்னொரு மாதாவுடைய வயிற்றுல போய் பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க அப்படின்னாரு. என்ன வேடிக்கை பண்ணி வச்சுக்காது, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. அந்த நெறி என்னன்னு சொல்லாமலே என்ன சொல்லிவிட்டாரு, இந்த உலகத்திலே மீண்டும் வந்து பிறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வார்களோ அதை தலைப்படுவார்கள் அப்படின்ட்டார். இதுக்கு உரையில் இருந்த பரிமையாளர் இருக்கார், இன்னொரு சேட்டையை பண்ணார். அவர் என்ன பண்ணாரு, கற்று அது நேர ஈக்குவல் போட்டார், கற்று அதுக்கு என்ன நேரமா கேட்டுன்னாரு. கற்றுனா படித்துன்னு அர்த்தம் எழுதியிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா, தொன்று தொட்டு வந்த கேள்வியான் அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு. அப்ப உண்மையான படிப்பு என்ன தெரியுமா, நீங்க படிக்கிறது இல்லைன்ட்டார் திருவள்ளுவர். பரிமையாளர் சொன்னார், வெளிப்படையா சொல்லிட்டார், ஒரு பெரிய அனுபவம் உடைய தேசிய நிலத்திலே போய் நீ கேட்கிறாயே அதற்கு ஒரு பதில் சொல்கிறாய் அல்லவா, அதுதான் பெரிய படிப்புன்னர். ஆகவே தொன்று தொட்டு வந்த, அதுவும் சொன்னார் ரொம்ப அருமையாக, பரிமையாளர் ரொம்ப கவனமா எழுதினார். தொன்று தொட்டு வந்த கேள்வியான், ஏன்னா நீங்க போய் எந்த ஆசிரியத்தை குரு எந்த ஆசிரியத்தையும் நீங்க கேள்வி கேட்கிறீர்களோ அவன் இன்னொரு குருநாத இடத்துல படிச்சிருக்கணும். நானே படிச்ச குருட்ட போய் கேட்காத என்ன, செல்ஃப் ஸ்டடி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது ஞானத்துல பிரயோஜனம் இல்லைன்ட்டு. அதான் சொன்னாரு, தொன்று தொட்டு வந்த கேள்வியான் பாரம்பரியமாக அவருடைய குரு இன்னொரு தொட்டு படிச்சிருக்கணும், அவருடைய குரு இன்னொரு தொட்டு படிச்சிருக்கணும், அவருடைய குரு இன்னொரு தொட்டு படிச்சிருக்கணும். ஆகவே பதினாலு என்ன எழுதா இருப்பாருங்க, தொன்று தொட்டு வந்த கேள்வியான் அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு. அப்ப என்ன தெரியுதுன்னா, அவர்களிடத்திலே நாம் கேட்கிறோம் அல்லவோ அதுதான் உண்மையான படிப்பு, மற்றதெல்லாம் நாம படிச்சதெல்லாம் உண்மையான படிப்பு இல்லைன்ற திருவள்ளுவர். ஆகவே அதுக்கு தனியா ஒரு பேர் வச்சாங்க சித்தாந்தர், அதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா, ஏற்கனவே ஞானத்திலே தலை நின்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்திலே போய் நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா, அவர்கள் பதில் சொன்னா அதுக்கு பேரு உபதேசம், அதுக்கு பேர் ஆன்சர் வேற மாதிரி வார்த்தை சொல்ல, அதுக்குதான் உபதேசம். ஆகவே ரொம்ப அருமையா சித்தியால சொல்வார், அந்த 3 உபதேசம்னா என்னன்னு சொல்வார், அந்த உபதேசம் என்பது ஞான குரு மட்டும்தான் செய்ய முடியும். ஆகவேதான் அதுக்கு பேர் உபதேச பாரம்பரியம் வச்சாங்க. பேரை என்ன வச்சாங்க, உபதேச பாரம்பரியம். அதாவது அவர்கள் அனுபவியிலே தன்னுடைய குருநாதர்கள் என்ன சொன்னார்களோ அதை கேட்டு 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 தாங்கள் அந்த சாதனையிலே ஒழுகி, இதுதான் முக்கியம், நிற்க அதற்கு தக அப்படி, அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை கல்வி. அதான் வள்ளுவர் ரெண்டையும் சேர்த்து சொல்லிவிட்டார். கற்க கசடுகர கற்க, கசடு இல்லாம எப்ப கற்க முடியும், சரியான குருட்ட போட்டாதான். அதோட முடிஞ்சு போச்சான இல்ல, நிற்க எப்படி நிற்கணும்னார், அதற்கு தக நிற்க. என்ன மாதிரி வார்த்தைகளை என்ன போட்டாடும். ஆகவே அப்படி நிற்ற கற்றல் கேட்டல் உடையர் பெரியர் சம்பந்தர், அப்பேற்பட்ட அந்த உபதேச பாரம்பரியமான அனுபவமுடைய தேசிகன், தேசிகன்னா ஞான ஒளியை உடையவன் அர்த்தம். நம்ம போடுறோம் சிவபிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள், இந்த தேசிகன்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது சைவத்துக்கே சிறப்பு. ஞான ஒளியை உடையவன், அவரிடத்திலே நான் உபதேசம் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த உமாபதி சிவம் என்று சொல்லக்கூடிய புறச்சந்தான குறவர்ல கடைசியாக வந்த உமாபதி சிவம், அவர் நமக்கு எப்ப உபதேசம் முடிக்கிறார்னா 1313 முடிக்கிறார். அவரிடத்திலே நேரடியாக உபதேசம் கேட்டவர் தான் அருள் நமசிவாய. அவரிடத்திலே நேரடியாக உபதேசம் கேட்டவர் சித்தர் சிவபிரகாச. அந்த சித்தர் சிவபிரகாசரத்திலே நேரடியாக உபதேசம் கேட்டவர் தான் திருவாவூரரை ஆதீன முதற்குறவராகிய நமசிவாய மூர்த்திகள். சைலாதி மரபுடையோன் திருமரபு நிடூடி தலைகவாதம் குரு நமசிவாய தேவன். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா நம்முடைய அப்ப என்ன, நீங்க படிக்கிற சாஸ்திரத்தை அந்த சாஸ்திர கருத்துக்களை நடைமுறையிலே கொண்டு வந்து அனுபூதி பெற்றவர்கள், அந்த அனுபூதி பெற்றவர்களுடைய உபதேச பாரம்பரியம் ரொம்ப முக்கியமானது. ஆகவே உமாபதி சிவம், அதுக்கப்புறம் அருள் நமசிவாயர், அதுக்கப்புறம் சித்தர் சிவபிரகாசர், அதுக்கப்புறம் நமசிவாய மூர்த்திகள், அது வரைக்கும் உபதேச பாரம்பரியம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக பரம்பரை இல்லையா, அவர் மணாலயத்தை அதுக்கு முன்னாடி மணாலயத்தை நிர்மாணம் பண்ணல, அது அதுக்கப்புறம் அபிஷேக பரம்பரை என்று ஆரம்பிக்கிறது என்று வைத்திருக்கிறார்கள். ஆகவே என்ன தெரிகிறது என்று கேட்டால், இதனாலதான் அதுக்கு பேர் என்ன வச்சாங்க, திருக்கைலாய பரம்பரை. அப்ப என்ன தெரியும், இந்த கொள்கை விளக்கம், விஞ்ஞானத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், ரெண்டு கட்டாயமா வேணும் இல்லையா, சயின்ஸ் விதவுட் ரிலிஜியன் அண்ட் ரிலிஜியன் விதவுட் சயின்ஸ், ரெண்டுமே கூடாது ஐன்ஸ்டீன் சொன்னார். சயின்ஸ் விதவுட் ரிலிஜியன் இஸ் லேம், ரிலிஜியன் விதவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட் அப்படின்னார் பெரிய மகா மேதையாகிய ஐன்ஸ்டீன் சொன்னார், ரெண்டு வேணும். ஆகவே எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த கருத்துக்களை எல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால், இந்த விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, விஞ்ஞானத்துல புதுசா உன்னை கண்டுபிடிக்கலாம், ஒரு டிஸ்கவரின்னு ஒண்ணு வச்சான், மூணு வார்த்தை வச்சான் விஞ்ஞானத்துல, டிஸ்கவரின்னு ஒண்ணு வச்சான், இன்வென்ஷன் ஒண்ணு வச்சான், இன்னோவேஷன் ஒண்ணு வச்சான். ஏற்கனவே ஒருத்தர் கண்டுபிடிச்சார், அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி புதுசா உண்டாக்குனா இன்னோவேஷன் தான். அதை கண்டுபிடிக்கிறது மூணு வகையான கண்டுபிடிப்பு இருக்கு விஞ்ஞானத்தில் சொல்றேன். ஆனால் அதை என்ன சொல்றேன்னா, இந்த கண்டுபிடிப்பு என்ற சொல் இருக்க விஞ்ஞானத்துல அது ஆன்மீகத்துல செல்லாது, அதுதான் முக்கியம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விஞ்ஞானத்துல தான் கண்டுபிடிக்கலாமே ஒழிய விஞ்ஞானத்துல நம்முடைய அறிவின் முறை கொண்டு கண்டுபிடிக்கிறதுன்னு ஒண்ணுமே கிடையாது இல்லையா. அது மட்டுமல்ல, விஞ்ஞானம் வந்து உயிர் இருக்கின்றவரை நீங்க எப்படி நல்லா வாழலாம்னு சொல்லும், விஞ்ஞானத்தை பயன்படுத்தி உயிர் இருக்கிறவரை நீங்க எப்படி சௌரியமா வாழலாம்னு தான் விஞ்ஞானம் ஹெல்ப் பண்ணும் இல்லையா. உயிர் போறது விஞ்ஞானத்தால தடுக்க முடியாது, அது சாதாரண புரியாத சொல்ல. ஆகினால நம்ம ஆன்மீகத்தில் புதிதாக கண்டுபிடித்தது என்பதே ஒன்றுமே கிடையாது. ஆகையினால அதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா பரம்பரை, அது திருக்கையிலாக பரம்பரை ஏன் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது புதிதாக கண்டுபிடிக்க முடியாது, ஞானத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஐயா அடிக்கடி சொல்றாங்க, ஆன்மாவுக்கு என்ன கிடையாது, தனக்கென அறிவு கிடையாது, அது அறிவித்தால்தான் அறியும், அதான சிவஞான அடிப்படையா தானே. பதி பசு பாசம் இதுக்கு என்ன வித்தியாசம் சொன்னாங்க, பதி என்பது தானே அறியும், பசு அறிவித்தால் அறியும், பாசம் அறிவித்தாலும் அறியாது, இவ்வளவுதான விஷயம் சைவிச்சுதாங்க. ஆகையினால ஞானத்தை நீங்களாக கண்டுபிடிக்க முடியாது, அதை நான் வேடிக்கை சொல்றேன். ஞானத்தை வந்து ஒரு ஞானி உணர்த்தினால்தான் தெரியுமே ஒழிய நீங்களா கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் அவனுடைய கருத்து. ஆகவேதான் இந்த பாரம்பரியம் என்பது கட்டாயமாக இந்த ஆன்மீகத்திற்கு தேவை. அதாவது நான் வெடிக்கா சொல்றேன், ஆன்மீகம்னு பேர் வச்சாங்க, அது ஏன் ஆன்மீகம்னு பேர் வச்சாங்க? ஆன்மீகம்னா என்ன அர்த்தம்? யாரு பேசினாலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் தான். போய் நான் கடவுளை பத்தி பேசுறேன்னு கோயில்ல போய் ஆன்மீக சொற்பொழிவு எழுதி போடுறான். நியாயமா ஆன்மீகம் சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஆன்மாவை பற்றி அறிவது, அவ்வளவுதான். ஆன்மாவை பற்றி அறிவது ஆன்மீகம். அப்ப என்ன தெரியுதுன்னா அதுல இருந்து அதுக்கு ஆன்மீகம் பேர் கொடுத்தாங்கன்னா தப்புல சரியான வார்த்தை தான் அது. ஆன்மாவை பற்றி அறியாத ஒருவன் இறைவனை பற்றி அறிய முடியாது. அப்ப நம்ம உயிர் என்னன்னு தெரியாத ஒருத்தனால கடவுளை பற்றி அறிய முடியாது. நியாயமா என்ன பேர் வச்சிருக்கணும்? கடவுளை பற்றி பேசினா கடவுளீகம் தானே வச்சிருக்கணும். கடவுளீகம் தானே வைக்கணும். அதே ஆன்மீகம்னு வச்சாங்கன்னா அதுதான் வைகுண்டார் சொன்னார், தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார். நீ இந்த உயிர் என்ன என்பதை உணர முடியவில்லை என்று சொன்னால் கடவுள் யாரும் உன்னால அறிய முடியாது. அது முதல் இதப்படி இந்த பிரிலிமினரி படிக்காம ஃபைனல படிக்காத. ஆக உயிர் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் அப்புறம் தான் உயிரோட சிறுமையும் இறைவனுடைய பெருமையும் தெரியும். அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி அறிய முடியும் என்பதற்காகத்தான் அதுக்கு ஆன்மீகம் என்ற ஒரு சொல்ல. ஆன்மீகம் இங்கு சித்தாந்த சாத்திரங்கள சொல்லல, உலக வழக்கில் ஒரு சொல்ல வைக்கிறோம். ஆன்மீகம், ஆன்மீக பத்திரிகை, ஆன்மீக பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவு தானே போடுறோம். ஆகினால இந்த ஆன்மாவை பற்றி தெரிவதும் அதுவும் இறைவன் அருள்னால தெரியும். இந்த உயிரை பற்றி நீங்களே அறிஞர் முடியுமான்னு அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா கூட நீ சொன்னாங்க, ஆராய்ச்சியினாலே ஒரு உயிரை பற்றி அறிந்தால் அது உயிரோட பொது இலக்கணம். உயிர்னா இப்படித்தான் இருக்கணும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்படி கண்டுபிடித்தாலும் நீங்க உயிரோட பொது இலக்கணத்தை தான் கண்டுபிடித்தீர்களே ஒழிய உயிரோட சிறப்பு இலக்கணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப உயிரோட சிறப்பு இலக்கணம் யார் அறிவிக்கணும்? இறைவன் அறிவித்தால்தான் தெரியும் என்பதெல்லாம் பெரியவர்கள் சொன்னதுக்கு காரணம். தம்மை காணாமாந்தர் எம்மையும் உணரா தன்மையோட சொல்லுவார். 11-ஆம் அருமையா விளக்குவார். எம்மை காணாமாந்தர் தம்மை காணாமாந்தர் நின்னை காணாமாந்தர் அருமையான வார்த்தை. நின்னை காணாமாந்தர் தம்மையும் உணரா தன்மையோட, அதாவது இறைவனை பற்றி அறியாதவர்கள் உயிரை பற்றியும் அறிய முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிரினுடைய சுரூப லக்கணத்தை அறிய முடியாது என்பது அவனுடைய கருத்து என்று கூறிக்கொண்டு, ஆகவே அந்த பரம்பரை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதும் அதிலும் இந்த திருக்கயிலாய பரம்பரைக்கு என்ன மாதிரி சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு, நாம் வழி வழியாக நம்முடைய ஞானிகள் வந்திருக்கிறார்களே ஒழிய அவர்கள் பெற்ற ஞானம் இறைவனுடைய அருளால் பெற்ற ஞானம் என்பதையும் உணர்ந்து கொண்டு நாம் அந்த பெருமையை உணர்ந்தால்தான் இந்த ஞான சாஸ்திரங்களை எல்லாம் கற்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு உண்டாகும். அதுக்கு ஒரு வேட்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த சாஸ்திரங்களை பற்றி ஒரு அடிப்படை அறிவு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அதற்காக இந்த ஒரு தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் மாலையிலே திருக்குறளில் சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு தலைப்பிலே சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். ஆகவே இந்த காலை சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்வோம். நம பார்வதி பதை அரகமகா.